நண்பன் ஃப்ராங்க் திடீரென்று காணாமல் போய்விட்டான் என்று கேட்டதும் அருணுக்கு பகீர் என்றது. இரண்டு நாள் முன்னர் தான் ஃப்ராங்கோடு விளையாடியது ஞாபகம் வந்தது. ஃப்ராங்க் இல்லாமல் தன்னால் இனிமேல் எதுவும் செய்ய முடியாது என்று அவனுக்கு புரிந்தது. வெறும் ஃபுட் பேக்கெட்டை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று யோசித்தான். வகுப்பில் கவனம் இல்லாமல் உட்கார்ந்திருந்தான் அருண். மிஸ்ஸஸ் ரிச் அவனிடம் உடம்பு சரியில்லையா என்று இரண்டு மூன்று தடவை கேட்டு பார்த்தார். அவனுக்கு ஃப்ராங்க் நினைவாகவே இருந்தது. அன்று பள்ளிக்கூடம் முடிந்து நானிக்காக காத்திருக்கும் வேளையில் சேரா அவன் அருகே வந்து நின்றாள். சேராவும் தனது வண்டிக்காக நிற்பது போன்று தெரிந்தது. சாதாரணமாக ஒதுங்கியிருக்கும் சேரா அன்று தானாகவே பேச வந்தது அருணுக்கு ஆச்சரியமாக இருந்தது.
என்ன சேரா, பிக்கப்க்கு வெயிட் பண்ணுறியா? ஐ எம் சாரி அபவுட் ஃப்ராங்க். எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. தேங்க்யூ. ஃப்ராங்க் இஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். ஹீஸ் அன் எனிக்மா. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஏதாவது ஜோக் அடிச்சிட்டே இருப்பான். ஆமாம், அவனோட ஹியூமர் இஸ் ஸோ குட். அதில் யாரும் அவனை மிஞ்சவே முடியாது.
சாரா அருண் முதுகில் உற்சல்லமாக தட்டினாள்.
ஃப்ராங்க் எந்த ஊருக்கு போயிருப்பான்னு உனக்கு தெரியுமா சாரா? இப்படி திடீர்னு காணாமல் போவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் தான் அருண், சாரி. எனக்கு அவனை பற்றி ஒன்றுமே தெரியல.
சில நிமிடம் இருவரும் பேசாமல் மௌனமாக இருந்தனர்.
அருண், நான் உனக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்கலாமா? நீ தப்பா எடுத்துக்கலனா?
சாரா தன்னிடம் இவ்வளவு தூரம் பேசுவது மிகவும் வியப்பாக இருந்தது அருணுக்கு.
சொல்லு சாரா, ப்ளீஸ். அருண், எங்க அப்பா ஒரு நியூட்ரிஷனிஸ்ட். அவரால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். எனக்கு எல்லாம் தெரியும் அருண். ஃப்ராங்க் என்கிட்ட லொட லொடன்னு நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணுறப்போ போகிறத பற்றி சொல்லிகிட்டே இருந்தான். நியூட்ரிஷனிஸ்ட் எங்கே? ஹோர்ஷியானா. வேணாம் சாரா, என்னால் எங்கள் அம்மா பட்டு தொல்லை போகிறோம். உங்கள் அப்பாவுக்கும் இந்த கஷ்டம் வேண்டாம். ஹோர்ஷியானா ஒரு பாய்சனஸ் க்ரீச்சர். நம்ம அதுக்கிட்டேருந்து ஒதுங்கியே இருக்கிறது எல்லாருக்கும் நல்லது.
சாரா தனது கண்ணாடியை சரி செய்து அருணை ஒரு விசித்திர பிரயாணியை பார்ப்பது போல பார்த்தாள்.
டூட், லூசன் அப்.
அருணுக்கு அந்த தருணத்திலும் சிரிப்பு வந்தது.
சாரா, நீ என்ன சொல்றியா? சோ ஃபனி. ஒரு பொண்ணு கண்ணாடி போட்டுக்கிட்டு கையில் புக்கோடு இருந்தால் கீக் அப்படின்னு லேபிள் பண்ணுறீங்க இல்லையா? கெட் ஓவர் இட் டூட்.
சாராவின் பதில் அருணை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. சாராவின் அந்த தோற்றத்தை அவன் அதுவரைக்கும் பார்த்ததே இல்லை.
அதோ எங்கள் அப்பா வந்துட்டாங்க. வா, அவர்கிட்ட அவனோட கேள்வியெல்லாம் கேளு.
அதே சமயம் அருணின் நேனியும் அங்கு வந்து சேர்ந்தார். அருண் கிடுகிடு என்று சாரா அப்பா வரும் திசையை பார்த்து தனது சந்தேகத்தை தீர்த்து கொள்ள ஓடினான். அப்பா அருகே வந்ததும் சாரா அவரிடம் அருணை இன்ட்ரொடியூஸ் செய்தாள்.
அப்பா, இவன் பேர் அருண், என்னோட கிளாஸ்மேட். இவனுக்கு உங்கள் கிட்டக்க ஏதோ கேட்கணுமா?
எதை பற்றி அருண்? அருண் தனது பையை திறந்து ஃப்ராங்க் கொடுத்த ஃபுட் பேக்கெட்டை எடுத்து காண்பித்தான்.
மிஸ்டர் ஃப்ளவர்ஸ், இந்த பேக்கெட்டில் நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாம் சரியாக இருக்கா? நான் ஏன் கேட்குறேன்னா, என்னோடய ஃப்ரெண்ட் ஃப்ராங்க் இதை சாப்பிட்டா அடிக்கடி பசி எடுக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்பான்.
சார்ல்ஸ் அருண் கொடுத்த ஃபுட் பேக்கெட்டை வாங்கி பார்த்தார். எனக்கு இந்த ப்ராடக்ட் பற்றி நல்லா தெரியும் அருண். நான் இதை டெஸ்ட் பண்ணதில் நானும் ஒருத்தன். இதில் போட்டிருக்கிறதெல்லாம் சரிதானே? அதற்குள் அருணன் நேனி அங்கே வந்து சேர்ந்தார். அருண், உங்கள் நேனி வந்துட்டாங்க போல் இருக்கேப்பா. நம்ம இதை பற்றி நாளைக்கு பேசிக்கலாமே. அதற்குள் நேனி தனது அபிப்பிராயத்தை அவர் தெரிவித்தார்.
இல்லை இல்லை, நீங்கள் பேசுங்க. நானும் அருண் கேள்வி கேட்கறது மூலமாக நிறைய தெரிஞ்சுக்கலாம்.
அருண் தனது சந்தேகத்தை தீர்க்க கேள்வி கேட்க தொடங்கினான்.
மிஸ்டர் சார்ல்ஸ், இந்த பேக்கெட்டில் லேபிள் எல்லாம் சரின்னா அப்போ ஃப்ராங்க் சொன்னதில் அர்த்தமே இல்லையே. அவன் இந்த பேக்கெட்டில் இருக்கிறத சாப்பிட்டா அடிக்கடி நிறைய பசிக்குதுன்னு சொன்னானே.
அருணின் கேள்வி சார்ல்ஸை சிந்தனையில் ஆழ்த்தியது. அவர் சற்று யோசித்தார்.
அப்பா, அருணோட அம்மாவும் ஹோர்ஷியானால தான் வேலை பண்ணுறாங்க.
அப்படியா? யாரப்பா உங்கள் அம்மா? அவர் இன்னும் சிந்தித்தபடியே இருந்தார் அருணின் கேள்விக்கு என்ன பதில் கொடுப்பது என்று.
மிஸ்டர் சார்ல்ஸ், எங்கள் அம்மா பேர் கீதா மேக்நாத். அவங்க
என்னது, நீ கீதாவோட சன்னா? என்னப்பா இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற? உங்கள் அம்மா எங்களோட கம்பெனியில் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டு. அவங்களுக்கு தெரியாதே இல்லையப்பா இந்த க்வெஸ்சன்ஸ்லாம். உங்கள் அம்மாக்கிட்டே நீ கேட்டிருக்கலாமே. அவங்களுக்கு என்னோட ரொம்ப நல்லா தெரியும்ப்பா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் பற்றி.
இல்லை
அருண், நீ கேட்டதுக்கப்புறம் எனக்கு என்னமோ லேபிளிங் இஷ்யூஸ் இருக்குமோன்னு தோணுது. சில சமயம் இந்த ஜிஎம்ஓ ரிலேட்டட் ஃபுட் பேக்கெட்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக லேபிள் பண்ணோன்ட்டு இல்லை.
என்னப்பா சொல்கிறீங்க? லேபிளில் பொய் சொல்லுவாங்களா?
ஆமாம் சார், இந்த ஜிஎம்ஓ ரிலேட்டட் லாஸ்லாம் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது. அதை பற்றி கம்ப்ளீட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணணும், அதை கம்ப்ளீட்டாக லேபிளில் போடணும்னு இது கிடையாது, கட்டாயம் கிடையாது. அருணுக்கு அதை கேட்டவுடன் கோபம் வந்தது.
அப்படியா? அது அனெத்திக்கல் இல்லையா? இதனால் ஃப்ராங்க் மாதிரி பசங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வரும்?
சார்ல்ஸ் குனிந்து சாராவையும் அருணையும் செல்லமாக கட்டிக்கொண்டார். அருண், சாரா, நல்லா கேட்டுக்கோங்க ரெண்டு பேரும். உங்களை மாதிரி யங்கர் ஜென்ரேஷன் நினச்சா எதையும் மாற்ற முடியும். நீங்கள் தான் இந்த ஃப்யூச்சரோட கவர்னர்ஸ், காங்கிரஸ்மென், காங்கிரஸ் விமன், செனட்டர்ஸ், ஈவன் பிரசிடென்ட். நீங்கள் நினச்சா எந்த விதமான லார்ஸில் இருக்கிற லூப் ஹோலையும் உங்களால் ரிமூவ் பண்ண முடியும். சாராவும் அப்பாவும் கிளம்பினர். அருணுக்கு தன்னால் அதற்கு மேல் ஒன்றும் முடியாது என்று தோன்றியது. ஃப்ராங்கும் இல்லை, சாராவின் அப்பா சொன்னது உண்மையா பொய்யா என்று கண்டுபிடிக்க முடியாத நிலை. வீடு திரும்பினான். தனக்குள் ஜட்ஜ் க்ரோ ஆசீர்வதித்தது போல் ஏதாவது செரண்டபிட்டஷாக நடக்க இருக்காதா என்று பிரார்த்தனை செய்தான். அருண் நானியுடன் ஸ்கூலிலிருந்து வீடு வந்து சேர்ந்தான். அவனது நினைவெல்லாம் ஃப்ராங்க் பற்றியே இருந்தது. நானி அவனை ஹோம்ஒர்க் செய்ய சொன்னதும் அவன் காதில் விழவில்லை. கொஞ்ச நேரம் செல்ல நாய்க்குட்டி பக்ரூவோடு விளையாடி ரிலாக்ஸ் ஆகலாம் என்று
எண்ணினான்.
பக்ரூவை வீட்டின் கீழிருந்து கூப்பிட்டான். பக்ரூவிடமும் இருந்து பதில் வரவில்லை. சாதாரணமாக அருண் ஸ்கூலிலிருந்து வந்தவுடன் கதவு திறந்தவுடனே அவன் மீது ஏறி குதிப்பான். ஆனால் அன்றோ பக்ரூவின் நிழல் கூட எங்கும் காணவில்லை. பதட்டத்துடன் கத்திக்கொண்டே வீட்டின் மாடிக்கு தேடப்போனான். நானியும் அருணோடு சேர்ந்து கொண்டு கூப்பிட்டு பார்த்தாள். அருணுக்கு மனம் திக் திக் என்று இருந்தது. பக்ரூவின் இருப்பிடும் பக்கம் போனான். அங்கே அவன் கிரேட்டில் அவன் தூங்குகிறானா என்று பார்த்தான். அங்கேயும் இல்லை. காலை முதல் இரவு வரை எதையாவது துரு துரு என்று செய்து கொண்டிருப்பான் பக்ரூ. ஆனால் அன்று அவனிடமிருந்து ஒரு சின்ன சத்தம் கூட வரவில்லை. அருணின் பதட்டத்தை பார்த்து நானி இன்னும் பதட்டப்பட்டாள். அருண் தன் அறைக்குள் தேடப்போனான். கட்டிலின் மறுபுறத்தில் இருந்து ஒரு சின்ன முனகல் கேட்டது. படபடக்கும் நெஞ்சத்துடன் போய் பார்த்தான். அங்கே பக்ரூ மூச்சு விடக்கூட கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். சடார் என்று அருகே மண்டியிட்டு அமர்ந்து அவனை தூக்கினான் அருண்.
மிஸ் லேக், இங்கே வாங்களேன் ப்ளீஸ், சீக்கிரம் வாங்க, பக்ரூவை நம்ம வெட்கிட்ட கூட்டிட்டு போனோம்.
அருணின் நானி மிஸ் லேக் மாடிப்படி அதிர ஓடி வந்தாள். அதே சமயம் அரைக்கதவு படார் என்று தறக்கும் சத்தம் கேட்டது.
அருண், அருண் எங்க இருக்க? உன என்ன பண்றேன் பாரு இப்போ.
அம்மா கீதாவின் குரல் வீடெங்கும் எதிரொலித்தது. கீதாவின் குரல் கேட்டதும் மிஸ் லைக் ஓடிச்சென்று கீதாவிடம் பக்ரூவின் நிலைமை பற்றி சொல்ல போனார். அதற்குள் கீதாவை அருணின் அறைக்குள் ஓடி வந்தார்.
அருண், என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? பெரிய ஹீரோன்னு நினைப்பா? போன தடவை தான் அந்த டேவிட் ராப்லே கூட சண்டை போட வேண்டியதா போச்சு. மறுபடியா? எப்படி என்ன எல்லார் முன்னாடியும் சத்தம் போட்டார் தெரியுமா? அப்படியே எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு ஆயிடுச்சு. அதிக பிரசங்கி, பெரிய மகாத்மா காந்தி நினைச்சிட்டு இருக்க, உலகத்தையே திருத்த போறேங்கிற மாதிரி. அந்த ஃப்ராங்க் பையன் கூட நீ நெருங்கி பழகும் போதே எனக்கு தெரியும் ஏதாவது வம்புல தான் மாட்டி விட போறேன்னு.
தீபாவளி சரம் போல பொறித்து தள்ளினார் கீதா. அம்மாவின் கத்தலுக்கு கொஞ்சம் கூட கவலை போடாமல் அருண் பக்ரூ பற்றி சொன்னான்.
அம்மா, பக்ரூக்கு உடம்பு சரியில்லை பாருமா, நம்ம இப்பயே வெட்கிட்டு கூட்டிட்டு போலாம், வாங்க.
இவ்வளவு கத்தியும் அருண் கொஞ்சம் கூட சட்டை செய்யவில்லை என்று நினைத்ததில் கீதாவுக்கு கோபம் இன்னும் பல மடங்கு அதிகமானது.
எனது நான் இங்க பிசாசு மாதிரி கத்திட்டு இருக்கேன், நீ என்னடான்னா திரும்ப திரும்ப பக்ரூ பக்ரூன்னு சொல்லிட்டு இருக்க. This is getting too much. You have not only become adamant but also a lot arrogant.
அம்மாவிடம் சண்டை போட அருணுக்கு இஷ்டமில்லை. ஆனால் அவன் தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் பக்ரூவும் உயிருக்கு ஆபத்தாக முடியலாம். அம்மாவை சமாதானப்படுத்துவது முக்கியமில்லை என்று அவனுக்கு பட்டது.
அம்மா ப்ளீஸ் கத்தாதீங்க, பக்ரூவை இப்பயே நம்ம கூட்டிட்டு போலன்னா அவனோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும்.
பேய் பிடித்தவன் போல கத்தினான் அருண். கத்திக்கொண்டே பக்ரூவை தூக்கி அம்மாவிடம் காண்பித்தான். கீதா அப்போதுதான் கவனித்தார். அவருக்கு நிலைமை புரிந்தது.
மிஸ் லேக், வண்டியை கிளப்புங்க, போலாம்.
கிளம்பும்போது அருண் தற்செயலாக ஃப்ராக்கிடமிருந்து கொண்டு வந்திருந்த ஃபுட் பேக்கெட்டின் கவர் அறையின் மூலையில் தரையில் கிடப்பதை பார்த்தான். அவசர அவசரமாக அதை தனது பேண்ட் பாக்கெட்டுகள் எடுத்து வைத்துக் கொண்டான். கீதா, அருண், மிஸ் லேக் மூவருமாக பக்ரூவை தூக்கி கொண்டு வெட்டர்னரி கிளினிக் வந்து சேர்ந்தார்கள். அருண் இன்னும் கோபத்தில் தான் ஒன்றும் பேசப்போவதில்லை என்று உம்மென்று இருந்தான். அவர்களது நல்ல நேரம் டாக்டர் வுட்ஸ் அப்போது ரவுன்ஸில் இருந்தார். கீதாவையும் அருணையும் பார்த்தவுடன் சற்றென்று அடையாளம் கண்டுகொண்டார்.
என்னாச்சு மிஸ்ஸஸ் மேக்னாத், பக்ரூவுக்கு திரும்ப ஏதாவது உடம்பு சரியில்லையா?
அதற்குள் அங்கு ஒரு நர்ஸ் வந்து சேர்ந்தார்.
ரொம்ப மூச்சு விட கஷ்டப்படுறான் பக்ரு.
வருத்தமும் பதட்டமும் கலந்த குரல் கீதா சொன்னார். பக்ரோவின் பல்ஸை பார்த்து கொண்டே டாக்டர் வோட்ஸ் பேசினார்.
இன்னைக்கு ஏதாவது வித்தியாசமாக இருந்ததா அவனோட நடவடிக்கை? தூக்கம், சாப்பாடு, எனி சேஞ்சஸ்? நீங்கள் எப்போ பார்த்தீங்க இந்த மாதிரி? பக்கரு வீட்டில் இருந்தானா இல்லாட்டி வெளியில் எங்கேயாவது போனானா?
கேள்வி மேல் கேள்வி கேட்டார் டாக்டர் வோட்ஸ். அதற்கு கீதா பதிலளித்தார்.
டாக்டர், நான் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வேலையிலிருந்து திரும்பி வந்தேன். அப்போது மிஸ் லேக்கும் அருணும் பக்கருவை எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியலையே. மிஸ் லேக், நீங்கள் எனி சேஞ்சஸ் பார்த்தீங்களா?
ஏற்கனவே பதட்டத்தில் இருந்த மிஸ் லேக் பயத்துடன் பதில் அளித்தார்.
நான் சரியாக எதுவும் கவனிக்கலையே, அருண் தான் பார்த்தான். நாங்கள் வீட்டுக்கு திரும்ப வரும்போது ஒரு 3 மணி இருக்கும்.
கீதாவும் தன் பக்கம் விளக்கம் கொடுத்தார்.
நாங்கள் எல்லாரும் காலையில் 8 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அப்பையிலேருந்து அருண் அண்ட் மிஸ் லேக் வீட்டுக்கு திரும்பி வர்ற வரைக்கும் பக்ரு வீட்டில் தனியாக தான் இருந்தான்.
டாக்டர் வோட்ஸ் கடகடவென்று பக்ருவை பரிசோதனை அறைக்குள் அழைத்து கொண்டு போக சொன்னார்.
ஏதோ பாய்சன் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. நீங்கள் வெளியில் அவன் ஏதாவது வெளியில் போய் சாப்பிட்ருப்பானோ நீங்கள் வீட்டில் இல்லாதப்போ?
மிஸ் லேக் அதற்கு இல்லை என்று தலையாட்டினார். கீதாவிற்கும் என்னடா இது, திரும்பவும் ஒரு பிரச்சனையா என்று கவலை ஏற்பட்டது. பக்ரு இன்னும் மூச்சு விடக்கூட கஷ்டப்படுவது போல தோன்றியது அவருக்கு. டாக்டர் வூட்ஸ் உணவில் பாய்சனஸ் ஸ்டஃப் இருக்கலாம் என்று சொன்னவுடன் அருணுக்கு தனது பேண்டனில் இருந்த அந்த ஃபுட் பேக்கெட்டின் ரேப்பர் ஞாபகம் வந்தது. ஃப்ராங்கிடமிருந்து வாங்கிய பேக்கெட்டின் கவரை எடுத்து டாக்டரிடம் கொடுத்தான். அதை பார்த்தவுடன் டாக்டர் நர்ஸுக்கு சில உத்தரவு கொடுத்து அவரை பரிசோதனை செய்ய சொன்னார். அதை பார்த்தவுடன் கீதா அடையாளம் கண்டுகொண்டார். ஹோர்ஷியானா நிறுவனத்தின் லோகோ அந்த கவரில் இருந்தது. அன்று காலையில் டேவிட் ராப்லே தன்னை திட்டியது ஞாபகம் வந்தது அவருக்கு. எதற்காக டேவிட் தன்னை எல்லார் முன்னாடியும் திட்டினார் என்பது அவருக்கு புரிந்தது. அருண் கையில் இருக்கும் அந்த கவருக்கும் டேவிட் ராப்லே காலையில் திட்டிய திட்டிற்கும் முடிச்சு போட்டார் கீதா. இங்கிருந்து கோபம் அவருக்கு சுனாமி போல வந்தது.
அருண், என்ன அதிக பிரசங்கித்தனம் அது? யார்கிட்ட இருந்து உனக்கு இந்த கவர் கிடைச்சது? ஹோஷியானா கிட்ட வம்ப வச்சுக்காதன்னு தலையில் அடிச்சுக்கிறேன். இப்போ பாரு, டேவிட் ராப்லே போராதுன்னு பக்கரும் கஷ்டம் கொடுக்குறான் நமக்கு.
கோபத்தில் பொறிந்து தள்ளினார் கீதா. அவருக்கு அருணை 4 சாத்த வேண்டும் என்று தோன்றியது. டாக்டர் வுட்ஸ் நிலைமையை புரிந்து கொண்டு சட்டென்று கீதாவை சமாதானப்படுத்தினார்.
கீதா ப்ளீஸ், இப்போ குழந்தையை திட்டாதீங்க, பக்கரை பற்றி யோசிக்கலாம்.
கீதாவின் கோபம் தணிந்தது. டாக்டர் வுட்ஸ் மேலும் பேசினார்.
கீதா, பக்கரு இந்த பேக்கெட்டில் இருக்கிறத சாப்பிட்ருப்பானோன்னு தோணுது. ஜஸ்ட் அன் எஜுகேட்டட் கேஸ். ஏன்னா ஹோஷியானா கம்பெனி மேலே அவங்க நிறைய GMO இன்க்ரீடியன்ஸ் அவங்களோட ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ரொம்ப நாளாக சந்தேகம் இருக்குது. இந்த ஃபுட் பேக்கெட்டில் அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் இருந்ததுன்னா பெட்ஸுக்கு வந்து அது பாய்சனஸாக இருக்கலாம். ஜஸ்ட் அ கெஸ். ஹோஷியானா என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். இப்போது என்ன பண்ணுறது டாக்டர்? பக்கரு க்யூர் ஆகணுமே. நான் வந்து அவனுக்கு ஒரு ஆன்டிடோட் கொடுத்து பார்க்குறேன். அதே சமயம் என்னோடய கான்டாக்ட்ஸ் மூலமாக இந்த பேக்கெட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அனுப்பியிருக்கேன். அதில் ஏதாவது தெரிஞ்சதுன்னா ஹோஷியானா கம்பெனிக்கு எதிராக நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கலாம். ஃபுட் அட்வொகசி குரூப் மூலமாக ஏதாவது பண்ணலாம்.
சிறிது நேரத்தில் அவருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்தது. டாக்டர் வுட்ஸ், திஸ் டைம் வி ஹாவ் நெயில்ட் ஹோர்ஷியானா. தேங்க்யூ வெரி மச். பக்ருவுக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் அவனும் சரியானான். டாக்டர் வுட்ஸ் தனது கிளினிக்கின் லீகல் கவுன்சிலர் வழியாக ஹோர்ஷியானாவிற்கு ஒரு இமெயில் அனுப்ப சொன்னார். அதற்குள் அவரே சில ஃபுட் அட்வொகசி நிறுவனங்களுக்கு தனக்கு கிடைத்த தகவலை பரப்பினார். மறுநாள் எர்தாம்டனின் பிரபலமான நியூஸ் பேப்பரில் ஹோர்ஷியானா நிறுவனத்தின் பெரிய கடிதம் ஒன்று வெளியாக இருந்தது.
அன்புள்ள எர்தாம்டன் சிட்டிசன்ஸ், சில நாட்கள் முன்னர் ஒரு செல்ல நாய்க்குட்டி எங்களது ஃபுட் ப்ராடக்ட் ஒன்றை சாப்பிட்டதால் உடம்பு சரியில்லாததாக அறிந்து மிகவும் வருத்தத்துக்கு உள்ளானோம். அதனுள் அடங்கிய சில இன்க்ரீடியன்ஸ் அந்த நாய்க்குட்டிக்கு பாய்சனஸ் ஆக இருந்தது என்று பலர் எங்கள் மேல் குற்றம் சாட்டியுள்ளார்கள். நாங்கள் உடனடியாக எங்களின் லீடிங் சயின்டிஸ்ட் தொடர்பு கொண்டு அதை பற்றி ஆராய்ந்தோம். எங்களது விசாரணையில் மனிதர்களுக்கு அதனால் எந்த விதமான பிரச்சனையும் வராது என்று தெரிய வந்தது. ஆனாலும் நமது ஊரின் ஒரு செல்ல நாய்க்குட்டிக்கு ஒரு கஷ்டம் வந்துவிட்டது என்று அறிந்து மீண்டும் இத்தகைய சம்பவம் நடக்கவிடாமல் இருக்க எங்களால் ஆன எல்லா முயற்சியையும் எடுக்க முடிவு செய்துள்ளோம். எங்களின் தலையாய கடமை இந்த நகரத்தின் மீதுதான். என்றுமே உங்களின் நலம்தான் எங்களின் பலம். இப்படிக்கு டேவிட் ராப்ளே, ஹோஷியானா அதிபர்.
அதை படித்தவுடன் கீதாவுக்கு சே என்று இருந்தது. என்னதான் ஆனாலும் மீசையில் மண் ஒட்டாத கதையாக ஹோர்ஷியானா செய்தது அவருக்கு பிடிக்கவில்லை. அப்படியாவது ஹோர்ஷியானாவின் ஷேடோ ஆக்டிவிட்டீஸ் இனிமேல் தொடராது என்று அருணுக்கு விளக்கினார். சில நாட்கள் கழித்து அருணுக்கு போஸ்டில் இரண்டு லெட்டர்ஸ் வந்தன. லெட்டர்ஸ் என்றாலே சிறுவர்களுக்கு உற்சாகம்தானே. அருண் தனக்கு வந்திருந்த லெட்டர்ஸை யார் அனுப்பியது என்று பார்த்தான். ஒன்றின் ஃப்ராங்கின் பெயர் இருந்தது, மற்றொன்றில் ஃப்ரம் அட்ரஸ் எதுவும் இல்லாமல் இருந்தது. இரண்டாவது கடிதம் யாரிடமிருந்து வந்திருக்கக்கூடும் என்று அவனுக்கு ஒரு கெஸ் இருந்தது. முதலில் ஃப்ராங்க் அனுப்பிய லெட்டரை பிரித்து படித்தான்.
ஹே அருண், திஸ் இஸ் யுவர் ஏலியன் ஃப்ரெண்ட். லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் விஷஸ் டூட். உனக்கு எப்படி நான் தேங்க்யூ சொல்கிறேனே எனக்கு தெரியல. நீ எப்படி இருக்க அருண்? என் மேலே உனக்கு கோபமா? நான் உன்கிட்ட சொல்லிக்காமல் கொலிக்காமல் போனதுக்கு அப்படி கோவம் இருந்தால் என்னை மன்னிச்சுடேன்னு சாரி. நீ நானும் என்னைக்கு பிளேடேட் வச்சுருந்தோமோ அன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டுக்கு பல குண்டன்க வந்து மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டிட்டாங்க. நான் உன்னை கான்டாக்ட் வச்சுக்கிட்டாலோ உங்ககிட்ட பேசினாலோ என் ஃபேமிலிக்கு இதனால் ட்ரபுள் வரும்னு எங்கள் அப்பா அம்மா ஒரு மிரட்டு மிரட்டினாங்க. அதுவும் இல்லாமல் எங்களை ராத்திரியோட ராத்திரியாக காலி பண்ண சொல்லி எங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க. எங்கள் குடும்பம் ஹோர்ஷியான அவன் நம்பி தான் இருக்குது. அவங்கள எதிர்த்து எதுவும் பேச முடியாததுனால நாங்களும் அவங்க பயந்துக்கு அவங்க சொன்னதுக்கு பயந்து நாங்கள் எர்த்தாம்டன்லேருந்து நாங்கள் வேறு இடம் போயிட்டோம். சாரி அருண், உங்ககிட்ட சொல்லாமல் போனதுக்கு. இன்னும் மற்றபடி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஒரு சந்தோஷமான நியூஸ் அருண், எனக்கு முன்ன மாதிரி இப்போ பசிக்கிறதே இல்லை. முன்னாடி ரொம்ப ஹங்கராக இருக்கும்னு சொன்னேன்ல, அது இப்போ நடக்கிறதே இல்லை. ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. நான் சாப்பிட்ற சாப்பாடில் அதே பேக்கெட் தான் நான் சாப்பிட்றேன். ஆனாலும் ஹோர்ஷியாக நான் ஏதோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த எனக்கு என்னமோ இந்த சேஞ்சஸ்க்கெலாம் இன்டெரக்டான காரணம் நீயாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு உள்ளூர ஒரு பட்சி ஒன்று சொல்லுது. எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸு என்னோடய பேரண்ட்ஸ் எல்லோரும் அந்த நியூஸ் பேப்பரில் ஹோர்ஷியானா பற்றி வந்திருந்த அந்த லெட்டர் பற்றி சொன்னாங்க. அவங்களோட அந்த ரிட்ராக்ஷன் லெட்டர், அவங்களோட சாரி லெட்டர் பற்றி சொன்னாங்க. எனக்கு என்னமோ நான் உன்னை பார்த்தது, இந்த குண்டங்க என்னை வந்து மிரட்டினது, அப்புறம் ஹோர்ஷியானா திடீர்னு இந்த மாதிரி லெட்டர் பிரிண்ட் பண்ணுறது எல்லாம் பார்க்கும்போது நீ ஏதோ பண்ணியிருக்கேன்னு தோணுது அருண். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு உன்னை நான் திருப்பி மீட் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அருண். பிஎஸ், நம்ம சாராவ்கிட்டையும் நான் கேட்டதாக சொல்லுவோம்ண்ணே, உன்ன மாதிரி அவனை மாதிரி என்கிட்ட இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக யாருமே நடந்ததே கிடையாது அருண். ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் உனக்கு தெரியுமா, சாரா ரெண்டு கையும் விட்டு பைக் ஓட்டுவானே. அப்புறம் ஷீ பிளேஸ் ட்ரம்ஸ் டூட், ஷீஸ் லைக் அ ராக் ஸ்டார். அது சன் கிளாஸஸ் போட்டுன்னு அவள் ட்ரம்ஸ் வாசிக்கிறது நான் பார்த்துருக்கேன். ஷீ இஸ் ரியலி அ ராக் ஸ்டார் டூட். ஃபார் நவ் பாய், வித் மில்லியன் பசில்லியன் கிசஸ், திஸ் இஸ் ஃப்ராங்க். ஹூரே என்று அருண் உற்சாகத்தோடு துள்ளி குதித்தான். மற்றொரு கடிதத்தை பிடித்து படிக்க ஆரம்பித்தான்.
அன்புள்ள அருண், சபாஷ், நீ ஒரு கலக்கு கலக்கிட்ட. அந்த ஹோஷியானா பசங்களை ஒரு விப்பு வச்சு பிளார் பிளார்னு அடித்த மாதிரி அடித்ததில் பயந்து போயிட்டாங்க. அருண்கிற பேரை கேட்டாலே இப்போ நடுங்க போகிறாங்க. அவங்க ரொம்ப நாளாகவே ஏதோ ஃபுட் மால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்தது. அதுவும் நம்ம சிட்டியோட சப்சிடைஸ்டு ஃபுட் ப்ரோக்ராமில் டேவிட் ராப்ளே அண்ட் ஹோர்ஷியானா வாலண்டியராக ஏதோ பண்ணுறதை பார்க்குறச்சியே ஏதோ தோணித்து. நானே ஜிஎம்ஓ இன்க்ரீடியன்ஸ் பற்றி சந்தேகப்பட்டிருக்கேன். ஆனால் ப்ரூஃப் இல்லாததுனால எதுவும் பண்ண முடியல. நீ உன்னோட ஃப்ரெண்டுக்கு நல்லது பண்ண போய் இப்போ இந்த ஊருக்கே நல்லது நடந்திருக்கு. இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, செரண்டிபிட்டி. ஏதோ பண்ண போய் வேறு ஏதோ ஒன்றை கண்டுபிடிக்கிறது. ரிமெம்பர் செரண்டிபிட்டி. ஒன் ரிக்வெஸ்ட், ஹோர்ஷியா மாதிரி கம்பெனிங்க நிறையா ஃபுட் மால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பிளாக் பண்ணுறதுக்கு நிறைய லெஜிஸ்லேஷன்ஸ் லாஸ் கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், கலிஃபோர்னியாவோட ப்ராப் 37, ஒன்று மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் நாளைக்கு லீடர்ஸாக வந்து அதெல்லாம் பண்ணணும். இந்த நாட்டுக்கு மட்டும் இல்லை, ஹியூமனிட்டியோட ஃப்யூச்சரே ஒன்று மாதிரி யங்ஸ்டர்ஸ் கிட்டக்கத்தான் இருக்குது. மறந்துடாத. ஆல்வேஸ் யுவர் ஃபேன்.